السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا وإرصادا وتفريقا بين المؤمنين وإرصادا لمن حارب الله ورسوله، صدق الله العلي العظيم. கண்ணிமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனித கோடிகளை படைத்து அல்லது படைப்பதற்கு முன்னாலேயே வணக்கத்தலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமைத்து விட்டான். இன்ன அவ்வல பைத்தில் முகலின்னார், மனித கோடிகளுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது வீடு காபத்துல்லாஹ், அல்லாஹுடைய பள்ளி, அல்லாஹுடைய மாளிகை. அதனைத் தொடர்ந்து உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல மக்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றியெல்லாம், இடங்களை பற்றியெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். சவாமி என்பதாக, பியா என்பதாக, சவாமி என்று சொன்னா யூதர்கள் வணங்கக்கூடிய இடம், நாங்க மஸ்ஜித் என்று சொல்றது போல அது அவர்களுடைய சவாமி, அவர்கள் வணங்கக்கூடிய இடம். இதே போல குர்ஆன்ல இன்னும் ஒரு வார்த்தை இருக்கிறது, நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் வழங்கக்கூடிய, நாங்கள் சொல்லுவோம் சர்ச் என்பதாக. இதே போல அவர்களுக்கும் குர்ஆன் ஒரு வார்த்தை கையாளப்பட்டிருக்க. எங்களுக்கு முஸ்லீம்கள், உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு நாங்க வழிபடக்கூடிய இடம் அரபியில மஸ்ஜித் என்பதாக குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பள்ளியை பற்றி பேசியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தந்த குர்ஆன்ல பள்ளியை பற்றி சொல்லக்குள்ள ஆதி தொட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு கியாமத்து வரைக்கும் உலகத்தில் பள்ளி வாயில்கள் பல வகையான நோக்கங்களுக்காக கட்டப்படும். உலகத்தில் பள்ளி வாயில்கள் பல வகையான நோக்கங்களுக்காக கட்டப்படும். இவைகளை பற்றி குர்ஆன் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிக்கொண்டே இருக்கிறான், எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த பள்ளி கட்டப்பட்டது. பள்ளியினுடைய நோக்கமே வித்தியாசம். அப்படிப்பட்ட பள்ளியும் இருக்கிறது. அந்த பள்ளிகளை பற்றியும் குர்ஆன்ல அல்லாஹ் விவரித்திருக்கிறான். இன்னல் மசாஜித லில்லா, பள்ளி என்றால் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அதுல யாருக்கும் எதுவுமே செய்ய இயலாது. அதனால தான் ஏந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகி எப்படி இருக்கிறோம்ன்றது அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாட பள்ளிய நிர்வகிக்க வேண்டிய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும் அதை யார் சொல்லிக்கிறான்? அதை நபி சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்லிக்கிறான். இவங்க தான் நிர்வகிப்பாங்க, இவங்களும் தான் அல்ல, இப்படிப்பட்டவங்களும் அல்ல, இவங்க தான். இன்னமா இன்னமா எப்படி அந்த ஜகாத்து வாங்குற எட்டு கூட்டத்தையும் இன்னமஸ்வதபாத்துன்னு சொல்லி அல்லாஹ் மட்டுப்படுத்தி அல்லாஹ் கட்டுப்படுத்தினானோ, இதே போல பள்ளியை நிர்வகிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ் மட்டுப்படுத்தி அல்லாஹ் கட்டுப்படுத்தி இருக்கிறான். இன்னமா இவர்கள் தான், இவங்க தான், அதுக்குரிய நிபந்தனை தான். அல்லாஹ் இல்லத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லிட்டார். இது பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, யாருக்கும் சொந்தமானதல்ல. பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், இதை மாத்தேலாம், இதை உடச்சி கட்டேலும், உடச்சி கட்டேலும். ஆனா இன்றைக்கு நாங்க சொல்றோம், ஜம்மியத்துலமாவுடைய ஒரு அறிவுரையும் இருக்கிறது, பழைய பில்டிங் பழைய கட்டிடங்களை உடைக்க வேணாம். அது என்னன்னு சொன்னா, பள்ளிய உடைச்சி நீங்க புதுசா கட்டுறீங்க, இதுல ரெண்டு விளைவு ஏற்படும். ஒன்று, எங்களுடைய சரித்திரம் இல்லாமல் போகுது. மாற்று மதத்தவர்களுக்கு சொல்லேனும் இது புதுசா கட்டப்பட்ட பள்ளி. எங்களுடைய பழைய இடங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. பழைய இடங்கள் ஆசார்கள் அப்படியே பாதுகாக்கும். இந்த நாட்டில் நாங்கள் இவ்வளவு காலம் இருந்தோம் என்பதை காட்டக்கூடியது சொல்லக்கூடியது அந்த கட்டிடங்கள் தான். வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆண்டாங்கன்றதுக்கு அடையாளம் கண்டியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன். இந்த நாட்டை வெள்ளக்காராக்கள் ஆண்டாங்கன்றதுக்கு ஆதாரம் கொழும்பில் உள்ள டவுன் ஹால் முனிசிபல் அந்த பில்டிங், இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க இது வெள்ளக்காரோட கட்டிடம். காலி கோட்டைகளுக்கு போனோன்னே சொல்லுவோம் இது டஸ்காராக்களுடைய கட்டுமானம் இது. ஆனால் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருந்தாங்க, இவங்க கட்டின கட்டுமானங்கள் எங்க, இவர்களை பிரதித்துவப்படுத்த குடங்கிற இடங்கள் எங்க. அதனாலதான் நாங்கள் சொல்றோம், கபர்களை கூட உடைக்க வானம். இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பழமை வாய்ந்தவங்கன்றத காட்டுறதுக்கு ஒரு பள்ளி இல்லை. என் பள்ளியில் முடிச்சாச்சு. எது மட்டும் இருக்குது? கபர்கள் மட்டும் இருக்கு. இந்த பள்ளிகள் நாங்க சொல்ல இல்ல, கபரை வணங்குந்தோ கபரை பைத்து நீங்க முத்தமிடுங்கன்னு சொல்ல வர இல்லை. நாங்க சொல்றோம், இந்த நாட்டினுடைய மக்களுக்கு எங்களுடைய இருப்பிடத்தை, இந்த நாட்டில் நாங்க இருந்தோம் இவ்வளவு காலமா இருக்கிறோம் என்பதை காட்டுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு புறதான சின்னம் தான் இந்த இடங்கள். பள்ளி வாயில்கள் உடைப்பதினால், உடைச்சி புதுசா கட்டுறதுனால வரக்கூடிய இன்னும் ஒரு விளைவு இருக்கிறோம். அதாவது புதிய பள்ளியில தொழுவதற்கும் பழைய பள்ளியில தொழுவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறோம். ஒரு வகையான உணர்வு பூர்வமான வித்தியாசங்கள். ஹதீஸ்ல சரத்துல இப்படி சொல்லுங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு காபத்துல்லாவை யாரும் உடைச்சி கட்டல. காபாவுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த காபத்துல்லாவுல மூணு மிஸ்டேக் இருக்குது, மூணு தவறு. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 35வது ஆண்டுல தான் காபத்துல்லாவை நபியினுடைய அப்பா அப்துல் முத்தலிபுடைய தலைமையின் கீழ் அது உடைக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. அப்துல் முத்தலிப் ஏலான் செய்தார், இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளு. இஸ்லாம் வர முந்தி காபத்துல்லாவுக்கு விக்கிரகங்களை வச்சு வணங்குற காலம், காபத்துல்லாவுக்கு சிலையை வச்சு வணங்குற காலம், நபி இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்க இந்த 5 வருஷம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் காபத்துல்லாவ உடச்சி புனர் நிர்மாணம் செய்ய போறாங்க. அப்துல் முத்தலிப் ஒரு நாள் சஃபாவுடைய மலைக்கு மேலே ஏறி ஒரு ஏளான் செய்தார். என்ன ஏளான் தெரியுமா செஞ்சாரு? நாங்க காபத்துல்லாவ கட்ட பார்க்கிறோம், புனர் நிர்மாணம் செய்ய பார்க்கிறோம், தயவு செஞ்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹலாலான தய்யிப் மனமான பணத்தை கொண்டு சேரும்ப பள்ளி கட்டுறதுக்கு. எந்த பணம்? ஹலால். அவர் ஹலால் என்ற வார்த்தையை சொல்ல இல்லை, அவர் கையாண்டது தய்யிப் மனமான வார்த்தை. குலூமின தய்யிபாத் அவங்க சொன்னது மனி மத்தவண்ட மனதை உடைக்காம சம்பாதித்தது. பணம் சம்பாதிக்கோணும். ஒன்று இருக்குது, ஒரு ஆடிமுக்கு பத்துவா கொடுக்கேதும் உங்களுடைய வியாபாரம் ஹலால் என்று சொல்லி. இன்னும் ஒன்று இருக்குது, உங்களோட உள்ளம் பத்துவா தாரு. ஒன்று இருக்குது, ஒரு ஆடின் பத்துவா தாரர் ஹலால் என்று. இன்னும் ஒன்று இருக்குது, யார் பத்துவா கொடுக்கணும்? உங்களோட உள்ளம் பத்துவா கொடுக்கணும். ஒத்தர் வாராரு, அவருக்கு அவசரமா காசி வேணும், ஒரு ஏஜென்ட் அவசரமா வேணும்,
அவருடைய வைஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்குது, அவருக்கு ஒரு சர்ஜரி செய்யணும், அதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. இவர் அவசரமா அவருடைய வாகனத்தை நிக்க போறாரு. எனக்கு நல்லா தெரியும் இவரு அவசரத்துல தான் நிக்கிறாரு. எனக்கு நல்லாக தெரியும் இந்த வாகனத்துடைய விலை 10 லட்சம் ரூபாய், நான் சொல்றேன் 8 லட்சம் ரூபாய் தரவான்னு சொன்னேன். 8 லட்சம் ரூபாய் தரவா நான் கேட்டேன். ஒரு சாமான எனக்கு எவ்வளவுக்கு கேட்கணும், 8 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு கேட்கணும். கேட்கிற உரிமை யாருக்கு இருக்குது? வாங்குற ஆளுக்கு இருக்குது. அவர் விற்க போறாரு 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு. அவர் அவர் தாரம் சார், 8 ரூபாய் தாங்க பிரச்சனை இல்லை. 10 ரூபா கேட்டா சொல்லுவோம், நீங்க கேட்டீங்க 8 ரூபாய்க்கு, அவர் தந்தாரு உங்களுக்கு, இது உங்களுக்கு ஹலால். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படி அல்ல, திஜாரத்தன் அன் தராவில், ரெண்டு பேருடைய மன திருப்தியோடு. நீங்க சொல்லக்கூடாது ஒரு ஸ்வீட் டிக்கெட் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அவர் சொன்ன, அவர் நினைச்ச கூடாது என்ன செய்ய தர்ம சங்கடத்துக்கு விட்டு போட்டேன்னு சொல்லி. வேற வழி இல்ல, கொஞ்சம் பொருத்திட்டா 10 ரூபாய்க்கு நிக்க இருந்துச்சு. இதை நினைச்சுக்கொள்ளவான உங்களுக்கு ஸ்வீட் முடிஞ்சு சொல்லி, இது ஹலாலான ஸ்வீட் பண்ணுது. இது யாரு ஹலால் என்று சொன்னாலும் இது ஹலால் தான். ஆனா அல்ல உங்களோட உள்ளத்துக்கு தெரியும் அவன் உள்ளம் படக்கூடிய பாடு. அவன் ஏன் நிற்கிறாரு? நான் உண்மையான முஸ்லீம் உண்டா? நான் கேட்கணும், ஏன் பாப்பா அவசரமா விற்கிறாய்? என்ன அவசரம் இல்லை, இப்படித்தான் ஒரு பிரச்சனை, 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். சரி, உன வாகனத்துடைய புஸ்தகத்தை கொண்டா நான் செக்யூரிட்டியா வச்சுக்கொள்றேன், 2 லட்சம் ரூபாய் பணம் கடனா தாரேன், உன வேலையை முடிச்சிட்டு வா, ரெண்டாவது பாப்பம் என்ன செய்யணும்னு சொன்னேன். சும்மா கொடுப்போமா 2 லட்சம் ரூபாய்? புஸ்தகத்தை கொண்டு வீட்டுல வெயிலோ வாகனத்தை பாடிங்கோ, 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்கோ, உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். அந்த மனிதன் உள்ள தெரிந்து வாழ துவா இருக்குது. இது நேரே அரசுடைய கதவை தட்டும். இதுதான் துவா, இதுதான் துவா. இவங்கத்தான் முஸ்லீம்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு ஒரு இன்சிடென்ட் ஒரு நன்முஸ்லிமுக்கு செய்த பார்ப்போம். ஒரு நன்முஸ்லிமுக்கு அவன் சக்கராத்திலே ஞாபகப்படுத்துவான், சக்கராத்திலே சொல்லுவான், இவன் இப்படி செஞ்சான். ஒரு நாளும் சொல்ல மாட்டான் இவங்க இவர் இப்படி செஞ்சார் என்று சொல்லி, இந்த மக்கள் இப்படி செஞ்சாங்க சொல்லுவாங்க. இந்த மக்கள் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய நிலவை அவங்க ஒரு ஆளுக்கு சாற்றில்ல, இவங்க இப்படித்தான், இந்த மக்கள் இப்படித்தான். ஹலால், ஹலால் என்றது உள்ளத்துல கேளுங்கோ, உள்ளத்துல என் உள்ளம் சொல்லணும், எந்த பணம் ஹலால், என் வருமானம் ஹலால். அப்துல் முத்தலிப் சொன்னாரு, நாங்க கட்ட போறோம் காவச்சுள்ளாவ, ஹலாலான பணத்தை கொண்டு வாங்கோம். பணம் வர இல்ல, கல்லி சேர இல்ல, கல்லி சேர இல்ல. இப்ப காவத்துள்ளாவ கட்டினாங்க, 3 குறை வச்சாங்க காவத்துள்ளாவில். ஒன்று, சைஸை சுருக்கிட்டாங்க, சைஸை சுருக்கிட்டாங்க, கொஞ்சம் ஒரு அடி 1.5 அடி போல சுருக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, காபத்துள்ளாவுக்கு 2 கதவு இருந்துச்சு, ஒன்று உள்ளுக்கு போறதுக்கு, ஒன்று வெளியே வரது. 3வது, அந்த காபத்துள்ளாவுடைய கதவு பூமியோடு இருந்துச்சு, பூமியோடு இருந்துச்சு. யாருக்கும் உள்ளுக்கு பயிற்சி 2.5 காலத்தை தொகுத்து வெளியே வந்துடலாம். ஹிஜ்ரா இஸ்மாயிலுக்குள்ள போறது போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா சித்தியத்தாவிடத்தில் சொன்னாங்க, ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், லௌலா அன்ன கௌமக்கி ஹதீஸ் அஹ்தின் பில் இஸ்லாம் லனஃஸ்துல் கஃபத வஜஅல்துஹா அலா கவாயிதி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்று சொல்லி அந்த நீண்ட ஹதீஸ் சொன்னாங்க. சொன்னாங்களே, புதிய முஸ்லீம்கள் இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. எப்ப தெரியுமா சொல்றாங்க? இத மதீனா ஆரம்பிச்சுட்டாங்க. என் ஆயிஷாவை நிக்காக செஞ்சது மதீனாவுல தான். இந்த மக்கள் வெளியே இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவனுடைய உள்ளத்துல காபத்துல்லாவுடைய மகத்துவம் இருக்குது, அவனுடைய உள்ளத்துல காபத்துல்லாவுடைய கண்ணியம் இருக்குது. நான் இப்ப பேசுகின்ற காபத்துல்லாவை உடைச்சா அது பெரிய விளைவை ஏற்படுத்தும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்கோ, சில விஷயம் உண்மை தான், ஆனா இப்ப பேசி சொன்னா காபத்துல்லா உடைச்ச மாதிரி ஆகிடும். சில விஷயம் ஹக்கு இப்ப சொல்ற இல்ல, அதுக்கு நேரம் வரும், கொஞ்சம் பொறுத்துறீங்கோ. எனக்கு ஒரு ஹதீஸ் தெரியும், இந்த ஹதீஸை இப்ப சொல்லலாம், இதுக்கு ஒரு நேரம் வரும் சொல்றதுக்கு அப்ப சொல்லுவோம். அதுவரை இன்னும் கொஞ்சம் பொறுத்துறீங்கோ. முபாரக் மௌலவி ஒரே சொல்லுவாரு, கையில மதரசால படிச்சுட்டு வந்தா அது ஒரு வித நெல்லு மாதிரி. புகாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் ஒரு வித நெல்லு மாதிரி, குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் ஒரு வித நெல்லு மாதிரி. கையில நெல் இருக்குது, ஆனா விதத்துறதுக்கு என்ன இல்லை, வயல இன்னும் முழுகல்ல, வயல இன்னும் பக்குவப்படுத்தல, வயலுக்கு இன்னும் தண்ணி ஊத்தல. இப்ப இந்த காட்டுல போய் இந்த வித நெல்ல தூவினா அது என்ன செய்ய தெரியுமா, அது வந்துட்டு புல்லோட சேர்ந்த நெல்லாத்தான் போகும், எல்லாம அந்த நெல்லு அவங்க வீட்டுக்கு வந்து சேர மாட்டாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாயிஷா இந்த உம்மத்து இப்ப புத்த புதிய உம்மத்து, காபத்துல்லாவுடைய முஹப்பத் அவங்க உள்ளத்துல இருக்குது, புதிய இஸ்லாத்துக்கு புதுசா வந்தவங்க, நான் இப்ப பேச இந்த காபத்துல்லாவுல தவறுண்டா அவங்களோட உள்ளம் இதை ஜீரணிக்காது, எனவே நான் இதை விட்டு விடுறேனுமா என்ன செய்யல. கடைசி வரைக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ரலியல்லாஹு தஆல அன்ஹும், மூணு பேர், நாலு பேரும் செய்யல, நாலு பேரும் செய்யல. ஏண்டா நாலு பேருக்கும் அது முக்கியமாக தென்பட இல்லை. ஏன் காரணம்னா, அதை விட முக்கியமான வேறு இருக்குது, அதை விட முக்கியமான அம்சங்கள் இருக்குது. காபத்துல்லாவ தவாபு செய்யக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு நாங்க சொல்லுவோம், நீங்க காபத்துல்லாவ பிடிக்காம தவாபு செய்யோ, காபத்துல்லாவ பிடிச்சு கொண்டே தவாபு செஞ்சா தவாபு கூடாதுங்க. காபத்துல்லாவுக்கு வெளியெடுத்துட்டீங்கோ, நாலு ஹலீஃபாக்களும் தந்த 30 ஆண்டு காலத்துல இதை முக்கியமாக பார்க்கல. அவங்க முக்கியமாக பார்த்தது இஸ்லாத்தை பரத்தோணும், இஸ்லாம் பைத்து சேரோணும், இந்த பக்கமாக இஸ்லாம், அந்த பக்கமாக இஸ்லாம், நாலு பக்கத்தில இஸ்லாத்தை வளர்க்கறதுக்கு தேவையான வேலையை செஞ்சாங்க. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல தான் அவங்க காபத்துல்லாஹ ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு முற சாட்சி. ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரத்துல சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் தான் அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காபத்துல்லாவை உடைச்சாங்க, காபத்துல்லாவை மர்வா உடைச்சி அந்த மர்வா கட்டினாங்க. எப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அந்த சரி ரெண்டு கதவு, அந்த கதவு பூமியோட இருந்துச்சு, அப்படி காபத்துல்லாவை கட்டினாங்க. கட்டி முடிஞ்ச உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவர் வந்தார். இவருக்கு இதொன்றும் தெரியா, நபி சொன்னதும் தெரியா, ஆயிஷா சொன்னதும் தெரியா. அவர் நினைச்சாரு ஏண்ட எதிரி, அரசியல் எதிர்கட்சி, அரசியல் அரசி, அரசியல் எதிரி செஞ்ச இடம் அல்லையா என்று சொல்லி அவர் உடைச்சார். அவர் உடைச்சி மறுவா இருந்தபடியே கட்டினார். இது கேள்விப்படுகிறது யாருக்கு தெரியுமா?
அன்பான சங்கையான சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சாருண்டா, அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டின காபத்துல்லாவை அவர் உடச்சி இருந்தபடி பழையபடியே கட்டினார். கட்டினத்துக்கு பிறகுதான் அவருக்கு ஹதீஸ் கேள்விப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்ற செய்தி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கள் இமாம் மாலிக் இடத்துல ஃபத்வா கேட்டாங்க, ஹஜ்ரத் அவர்களே நீங்க அனுமதி கொடுத்தா இந்த காபாவை மறுவ உடைச்சி நான் பழைய படி இருந்த மாதிரி கட்டிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒரு ஃபத்வா உண்டு, அந்த ஃபத்வாவில் தான் இன்றைக்கு அந்த காபா அப்படியே இருக்குது. அவங்க சொன்னாங்க,
அரசர்களுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக இது ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க அப்படியே விட்டுடுமா இருக்கட்டும். இந்த அரசாங்கம் கட்டினாங்க, நாளை கதற்கு இன்னொரு அரசாங்கம் உடைச்சுவாங்க, உடச்சி 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 போனா கடைசிக்கு பார்த்தா அந்த பள்ளியில பழமை இல்லா பேசிடும், அந்த பள்ளியினுடைய ஆசாரம் இல்லா பேசிடும், அந்த பள்ளி அப்படியே ஒரு புது பள்ளியாகவே போய்கொண்டிருக்கும். எனவே சொன்னாங்க அதனுடைய அதே நிலையில நீ நுட்டிடுந்தோ முழு அரசர்களுக்கு ஒரு பந்தாக ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டும். எனவே பள்ளி வாயில்கள் அதனுடைய பழமை பேணப்பட வேண்டும், அதனுடைய புனிதத்துவம் பேணப்பட வேண்டும், அதனுடைய நிர்வாகிகளை பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. அல்லாஹ் பள்ளியை பத்தி சொல்லும் பொழுது பள்ளி என்று சொல்லக்கூடியது என்னுடைய இடம், எனக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி அல்லாஹ் பள்ளியை கற்பிக்கிறான். இதை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான் பல வகையான பள்ளிகளை பத்தி. ஒரு பள்ளி இருக்கிறது மஸ்ஜித் உல்குரா, இன்னும் ஒரு பள்ளி இருக்கிறது குஃபுர், இன்னும் ஒரு பள்ளி இருக்கிறது தஃப்ரீக், இன்னும் ஒரு பள்ளி இருக்கிறது இர்ஸாத். والذين اتخذوا مسجدا ضرارا الله قران சொல்றாங்க சில பள்ளிகள் கட்டுவாங்க மத்த மக்களுக்கு வரர் கொண்டு போய் சேர்க்கணும், சில பள்ளி கட்டுவாங்க மக்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி, நோக்கமே பிரிவின தந்தை நோக்கம் இல்லை. இன்னைக்கு இலங்கையில் நடக்கிற கூட்டி உடனே அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான், பண வகையிலும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான், அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் பாதுகாப்பான. பள்ளி கட்டுற நோக்கம் பிரிவினை, நாங்க பிரிஞ்சு பேசிடுறோம். ஒரு பள்ளி பிரிஞ்சு போனாங்க ஊர்ல, இந்த பள்ளியில இலாஹில ஓதுறாங்க, எனவே இது ஓதுறது விஜாத் என்று சொல்லி ஒரு பள்ளி போனாங்க, ஒரு கூட்டம் போனாங்க. 6 மாச காலத்துல அந்த பள்ளியில இன்னும் ஒரு கூட்டம் பிரிஞ்சு போனாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா, நீங்க 2வது ஹுத்பாவுல 4 ஹலீஃபாக்களுடைய பெயரே சொல்றீங்க, இதுக்கு ஆதாரம் இல்லை, இதுக்கு ஆதாரம் இல்லை. இப்படி பிரிஞ்சு 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 போறாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் தஃப்ரீக், யாரும் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் பிரிஞ்சு போக மாட்டாங்க. எனக்கு இந்த பள்ளியில இதை சாதிக்கேடாது, எனக்கு இந்த ஜமாத்தோட இதை இந்த ஊர் ஜமாத்தோட எனக்கு இதை சாதிக்கேடாது. எனவே நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, நாங்க ஒரு பள்ளியை கட்டுவோம், ஒரு சென்டர் உருவாக்குவோம். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் தஃப்ரீக்கம், தஃப்ரீக்கம் உம்மத்தை பிரிக்கிறதுக்கு. இமாம் குர்தினி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹியலேயே, பன்சலேல பேச்சு தொழுங்கு பிரச்சனை இல்லை, இந்த பள்ளியில தொழிலாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியில ஊத்த போட்டாங்க அந்த காலத்து மக்கள். இது குர்தினிக்கு நான் சொல்ற விஷயம், குர்தினிக்கு சேஞ்ச பள்ளியாக மாத்தேரும், மாற்று மதத்தவர்களுடைய சினகால் யூதர்களுடைய வணக்கத்தில் அந்த பள்ளியா மாத்தேரும், ஃப்ரீ மேசன் டெம்பிள்ஸ் பள்ளியா மாறுது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் லா தகும் ஃபீஹி, உம்மத்தை பிரிக்கிற நோக்கத்துல கட்டப்பட்ட பள்ளியில உங்களுக்கு தொழிலாது, அவளுக்கு தொழிலாது. நான் சென்ற வாரம் ஒரு வியாழக்கிழமை ரேடியோ புரோகத்திற்கு மிக தெளிவாக சொன்னேன், மிக தெளிவாக சொன்னேன், பள்ளி கட்டும் பொழுது ஒரே ஒரு நோக்கம் அல்லாவுக்காக வேண்டி, வேற எந்த நோக்கமும் இல்லை. எங்களுடைய அமைப்பு, எங்களுடைய ஜமாத்து, எங்களுடைய இயக்கம் இல்லை, இதில் ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய பெயர் இந்த பள்ளியில் அழைக்கப்பட வேண்டும். படைப்பினங்கள் யாரு, உலகத்தில் உள்ள படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும் தெரியுமா, அல்லாஹ் சொல்றான் அல் ஹல்கு இயாலுல்லாஹ், இந்த படைப்பினங்கள் எல்லாம் இந்த குடும்பம் பாப்பா, இந்த குடும்பம், இந்த குடும்பம் அல் ஹல்கு இயாலுல்லாஹ், இந்த படைப்பினங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய குடும்பம். எனவே இந்த குடும்பத்தோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றத பார்த்துக்கோங்க. இந்த பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி, இந்த பள்ளி உள்ள கிருந்து கொண்டு சமூகத்தை பிரிக்க கூடாது, சமூகம் சேரணும். நான் உள்ளூரை பத்தி சொல்ல இல்லை, நான் வெளியூரை பத்தி சொல்றேன், வெளியூரை பத்தி சொல்றேன். இன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அகில இலங்கையினுடைய 130 பிரான்ச் ஜமியத்துலமாவுடைய பிரான்ச்சுடைய மீட்டிங் நடந்துச்சு கட்டுக்கல பள்ளியில. கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியை பார்த்தா அல்ஹம்துலில்லா இந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார், இந்த கண்ணை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார், அல்ஹம்துலில்லா. நான் அன்புல சொல்றேன் சகோதரர்களே, பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இந்த பள்ளியில் என்ன நடக்கணும், இந்த பள்ளிக்கும் ஊருக்கு என்ன சம்பந்தம், இந்த பள்ளிக்கும் சமூகத்துக்கு என்ன சம்பந்தம். நபியுடைய காலத்துல எல்லாமே பள்ளிதான். பாராளுமன்றம் தொட்டு சிறைச்சாலை வரைக்கும் பள்ளி. இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாராளுமன்றம் தொட்டு சிறைச்சாலை வரைக்கும் பள்ளி. நீங்க எதை கொண்டு வந்தாலும் புகாரில் அதிசி. வேலை இல்லா பிரச்சனை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இன்னைக்கு வேலை இல்லா பிரச்சனை உலகத்தில், உலகத்திற்கு இருக்கிற ஆக பெரிய சவால் வேலை இல்லா பிரச்சனை. வேலை இல்லா பிரச்சனை, அதற்குரிய தீர்வு பள்ளி இருக்கிறது தான். நேசிங் ரூம் பள்ளி, நேசிங் ரூம் பள்ளி, சமாதானம் செஞ்சு வச்சிடம் பள்ளி, நிகாது செஞ்சு வச்சிடம் பள்ளி, வழக்கு விசாரிச்சிடம் பள்ளி, தலாக்கு சென்னிடம் பள்ளி. சமூகத்தில் பள்ளி என்று சொல்லக்கூடியது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிக்கிறார். மதரசாவும் பள்ளி, மதரசாவும் பள்ளி, லைப்ரரி பள்ளி உள்ளுக்கு தான், ஏழரை பேர் வந்திருந்து பள்ளி உள்ளுக்கு. சின்ன பிள்ளைகளுடைய விளையாட்டு மனுஷன் சொன்னா அவனுக்கு இன்றைக்கு என்னாச்சு, எல்லாத்தையும் பள்ளியொட்டு வெளியே அனுப்பிட்டோம். பள்ளியில் ஒன்றும் இல்லை, பள்ளியில் ஒன்று தான் இருக்கு, நிர்வாக தெரிவு கூட்டம் மட்டும். இந்த குரவி தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அவர் முஸ்லீம் இருக்கிறாரு, இஸ்லாமிய சட்டவியல் தேசிய அதாவது இன்டர்நேஷனல் வியூல சொல்லி ஒரு புரழகான புத்தகம், இதை தமிழில் ஒழுங்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நான் அன்பாக சொல்ற உலமாக்களுக்கு, இந்த உலமாக்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும். அதாவது லோ சட்டம் எங்கிருந்து வருகிறது. சுபஹானல்லாஹ், அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, இவ்வளவெல்லாம் இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம்களை பத்தி ஆராய்ச்சி செய்து எழுதி தொகுத்து ஒரு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த டாக்டர் வீரமந்திரி இவருக்கு பௌத்தரா, இவருக்கு என்ன இஸ்லாம் நசீபாக இல்லையா, இவர் என்ன கலிமா சொல்ல இல்லையா. புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு இன்டர்நேஷனல் உலகத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டுகள் எடுக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாருக்கும் இவர் தான் உப தலைவர். பிரதமர் தலைவர் ஒருத்தர் இப்போ உயிரோடு இருக்கிறாரு. ஜமியத்துலமா அவரை கூப்பிட்டு அவரை கௌரவப்படுத்தியது. அவர் சொல்லக்கூடிய கதைகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியம், நாங்க எங்க இருந்தோம், நாங்க இப்ப எங்க இருக்கிறோம். அவர் சொல்றாரு, கம்பேர் பண்ற கம்பேர் பண்ற, அவர் சொல்றாரு பிரிட்டிஷுக்கு, அதாவது ரோமுக்கு சொல்றாரு, டச்காராக்களுக்கு சொல்றாரு, பிரிட்டிஷ்காராக்களுக்கு சொல்றாரு, நீங்க எல்லாரும் யாரு தெரியுமா, இஸ்லாமியர்களுடைய சட்டத்தை களவாண்டவர்கள். உங்களுக்கு என்று சட்டம் இல்லை, உங்களோட பிரிட்டிஷ் லோ 500 வருஷம் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம், 900 வருடம் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம். இஸ்லாமிக் லோ, இஸ்லாத்துடைய ஃபிக்ஹ் இருக்கிறது, ஜூரிஸ் போர்ட் இருக்கிறது, இது 1300 வருடம் பழமை வாய்ந்தது. அவர் சொல்லி போட்டு சொல்றாரு, ஒரு விஷயத்தை உதாரணமா காட்டுறாரு, உதாரணமா அவர் சொல்றாரு, சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1171 ஆண்டு அவர் போனாராம் கிறிஸ்துவுக்கு பின்ன. கிறிஸ்துவுக்கு பின் 1171 ஆண்டு இவர் கூஃபாவுக்கு போனாராம். கூஃபாவுடைய கவர்னர் சுல்தான மீட் பண்ண பேசாரு. மீட் பண்ண போனா, சந்திக்க போனா, அவருடைய வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய அவருடைய சொந்த, அவருக்கு சொந்தமான லைப்ரரி, அவருக்கு சொந்தமான வாசிகசாலை, இதுக்குள்ள போனாராம் சலாஹுத்தீன் அய்யூபி. அவர் பேசி வந்து சொல்றாராம், அந்த லைப்ரரி உள்ளுக்கு 150,000 புத்தகங்களை பார்த்தேன். 150,000. டாக்டர் வீரமந்திரி சொல்றாரு, முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைஞ்சாங்க குருசுபாவுல, குர்துபாவில் ஒரு லைப்ரரி இருக்கிறது. அந்த லைப்ரரியை சொல்லாம உலகத்தில் எந்த லைப்ரரிக்கும் பேர் சொல்ல முடியாது. அது அந்த லைப்ரரியை சொல்லித்தான் ஆகணும். சொல்லி போட்டு சொல்றாரு, அந்த லைப்ரரியில இருந்த புத்தகங்களை பட்டியலிட்ட புத்தகம் இருக்கிறது. இத்தனை புத்தகங்கள் இங்க இருக்குதுன்னு சொல்லி ரெக்கார்ட் வரணுமே. இந்த ரெக்கார்ட் மட்டும் 44 கோடி. இந்த ரெக்கார்ட் மட்டும் 44 கோடி. இந்த கிணஞ்செடிக்கு கூடிய ஆகப்பெரிய லைப்ரரி ஜாமியா நமீபியா வைக்கிறது. 4000 புத்தகம் மட்டும்தான். 4000 புத்தகம். முஸ்லீம்களுடைய அறிவு அவர் சொல்லி போட்டு சொல்றாரு. இது 1171 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சொல்றோம் லண்டனுக்கு போகணும், லண்டன்ல படிக்கணும், லண்டன்ல குவாலிஃபைட் ஆகணும், லண்டன்ல டிகிரி எடுக்கணும். அவர் சொல்றாரு, லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது, இது ஆரம்பிக்கப்பட்டது 1430 தான் கிறிஸ்துவுக்கு பின். 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பி பல்கலைக்கழகத்துடைய லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டு அந்த மாசிக சாலைக்கு முதலாவது கிஃப்ட் கிடைத்த தொகை தெரியுமா? புத்தகத்துடைய தொகை நான் சொன்னேன் எடுத்து வாசிங்கோ, 29 புத்தகங்கள் மட்டும்தான். எத்தனை புத்தகம்? 29. 1171 கூபாவில் ஒரு தனி மனிதனுடைய வாசிக சாலையில் இருந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம். அதுக்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியில இருந்த 29 புத்தகங்கள். சொல்லி போட்டு சொல்றாரு, 3 வருடங்களுக்கு பிறகு பெருந்தொகையான புத்தகங்கள் அந்த லைப்ரரிக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்டது. அந்த நன்கொடையாக கொடுத்தவருடைய பேர் நாமம் திருநாமம் பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டு, எந்த பாராளுமன்றத்தில்? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு அவருக்கு நன்றியும் வழங்கப்பட்டது. ஆனால் புத்தகத்தினுடைய எண்ணிக்கை 143 மட்டுமே. 143 புத்தகங்களை வழங்கிய ஒருவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் 630 பிறகு. ஆனால் முஸ்லீம்களுடைய பாரம்பரியம் இதை பார்க்கும் பொழுதுதான் விளங்குறது. பாப்பாரியங்கள் வந்து செஞ்ச யுத்தத்தில சில கிதாபுகள்ல இவங்க அசீர் ரஹமத்துல்லாஹ் எழுதுறாங்க, தஜிலா நதிய கடந்து போன் இந்த பேனாவின் எல்லா சக்தியை செஞ்சான் தானே அந்த உலமாக்கள். அந்த பேனாவுடைய அக்கா தான் செஞ்சாங்க. ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி. இந்த பேனாவில எழுதினாங்க, வமா யஸ்துரூன். இந்த எழுதின எழுத்துக்கள் சத்தியமாக அல்லமபில் கலம், அல்லமபில் கலம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், முதலாவது இறங்கின 5 ஆயத்துல 4வது ஆயத்துல தெரியுமா, அல்லமக் அல்லமபில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு படித்து தந்தான். இலங்கையில் ஒரு பள்ளி வாசல் இருக்குதா? ஒரு சாதாரண போதுமான ஒரு வாசிக சாலை. பாடசாலைக்கு போனா உள்ள வாசிக சாலையை பார்த்தா அது எங்களுடைய வாசிக சாலை அல்ல. அதுல எல்லாத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வீடுகளுக்கு போனா இருக்கிற பாடநூல் என்ன வாசிக்கிறேன்னா, நவமணி வேதமா, தினமுருசு வேணுமா, அந்த மகசின் வேணுமா, இந்த மகசின் வேணுமா? சென்ற வாரம் நான் இரவந்தனி பள்ளியில அன்றைக்கு நிகழ்ச்சியை இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய ஹசரத் அலி ஹசரத் அவர்கள் பயான் செய்யக்குள்ள ஒரு ஆச்சரியமான செய்தி சொன்னார். ஆச்சரியமான அவர் சொல்றார், இந்த கடைக்கு பக்கத்துல இருக்கிறது பேப்பர் கடை. என்ன கடை? பேப்பர் கடை. அப்ப நான் அவருடைய நண்பாக பழகிறேன். ஒரு நாள் எனக்கு என்ன கூப்பிட்டு சொன்னார், உங்களுடைய பெண்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க நல்ல பேப்பர்கள் வாங்க சொல்லு. யாரு சொல்லுகிறார்கள்? அவர் கேட்டார், ஏன் என்று சொல்லி சொன்னாரு. இதோ வந்துவிட்டு போறாவே, இது ஒரு சரதா போட்ட உமா ஹிஜா உடுத்து அபாயா உடுத்து கண்ட மகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். தாய் மகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது. தாய் வந்திருக்கிற துணை துணைக்கு வந்திருக்கிற பேப்பர் வாங்க வந்து பேப்பர் பேரே சொன்னாரு. நான் சொன்ன விரும்பல உங்களுக்கு, நீங்க அதை வச்சு யாராவது வைத்து வாங்கினாலும் பாவமதியா? அப்ப அவர் கைக்கு சொன்னார் இந்த பேப்பரை வாங்கிக்கொண்டு போறார். அப்ப நான் கேட்டேன் அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு சொல்லி. அது அவர் சொல்றாரு, அவர் எனக்கு பேப்பர் எடுத்து காட்டினா அந்த பேப்பர்ல என்ன இருக்கு தெரியுமா? அது சொன்னார், ஒரு பக்கத்தை பார்த்ததே மூடிவிட்டேன், செய்திகள் இல்ல, அதுல அந்த செய்தி இல்ல, அதுல இருக்கிறது முழுக்க அருவறுப்பான அசிங்கமான மானக்கேடான ஆபாசமான காட்சிகள். எங்களை பெண்கள் வாங்கி கொண்டு போறது இது யார்ட காசி? நாங்க கொடுத்த காசி. இதுக்கு யாரும் கணக்கு வழக்கு கேட்கறீங்கள? நாங்க கல்விக்கு சொந்தக்காரர்கள், அறிவுக்கு சொந்தக்காரர்கள், கிதாபுகளுக்கு சொந்தக்காரர்கள். ஆனா இந்த கேள்வி எல்லாம் என்ன? எத்தனை பேர் வாசிக்கிறாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க? கல்வி வாயில் ஏதாவது இருக்கிறா? அப்படி குரான் ஓதுற பழக்கமே இல்லையே பாப்பா. எத்தனை பேருக்கு குரான் ஓத தெரியும்? எத்தனை பேர் குரான் ஓதுறாங்க? எத்தனை பேர் குரான படிக்கிறாங்க? எத்தனையோ பேர், எத்தனையோ நபர்கள், எத்தனையோ சகோதரர்கள் ஆங்கிலம் படித்து விட்டார்கள். சர்க்கரையில படி பிறந்து அல்மனார்ல படிச்சு ஜிசி ஏ லெவல் வரைக்கும் அல்மனார்ல செஞ்சுட்டு கொழும்புக்கு போனாங்க. ஏதோ தேவைக்கு, வியாபாரத்துக்கு, வர்த்தகத்துக்கு அங்க போனாத்தான் விளங்குது ஆங்கிலம் படிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் ஆங்கிலம் படித்தாங்க, ஒரு வருடத்தில். ஏன் விளங்குது? பாச படித்தா முன்னுக்காக துணியாவை சம்பாதிக்கணும். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பள்ளி வாயில்தான் எல்லாம், பள்ளி வாயில்தான் எல்லாம். இதுக்குள்ள வாங்கும், இதுக்குள்ள எல்லாத்தையும் பேசுவோம். மரிய ஊடாகவும் இதுதான் பாதித்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரியவும் துரோகம் செஞ்சவங்களை கொண்டு கட்டி வச்சாங்க பள்ளியில. எந்த 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 மனிதர்கள் சொன்னாங்களோ உலகத்தில் உள்ள முகங்கள் ஆக அருவறுப்பான முகம் நபியினுடைய முகம் என்று சொல்லி அப்படிப்பட்ட காவிர்களே பிறந்து கட்டினது பள்ளியில தான். பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க. பாபுன்னிசா இன்றைக்கும் இருக்கிறது மதீனாவுட உறாவில பள்ளி வாசலுக்கு கதவு. பாபுன்னிசா அது மணி பகுதி வச்ச கதவல்ல, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கதவு. அது நபியினுடைய காலத்திலிருந்தே அந்த கதவு இருக்குது. பாபுன்னிசா பெண்கள் பள்ளிக்கு வர கதவு. என்ன பள்ளிக்கு வராங்க பெண்கள்? எப்படி வராங்க? அபூ தாவூத் தயாசில ஹதீஸ் இருக்கிறது. உமர் ரழியல்லாஹு தஆலா அதிகாரத்தில் அப்துல்லா உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு தேவைக்கு அந்த கதவால் உள்ளுக்கு போயிட்டாங்க. வாப்ப கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே, இது ஆண்கள் போற கதவல்ல, இது பெண்கள் போற கதவு. பெண்கள் பள்ளியிலுக்கு வந்தாங்க. பெண்களுக்கு விட பள்ளியில் இருந்துச்சு. நான் சொல்லையில் அஞ்சு நேர தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி, நான் சொல்லையில் ஜமா தராதிகைக்கு வாங்க, ஜும்மாக்கு வாங்கன்னு சொல்லி. அன்புக்குரிய சகோதரே, நபியினுடைய பள்ளி எல்லாரையும் குழு வாங்கிச்சு. எந்த அளவு குழு வாங்கிச்சு சொன்னா, நான் கவலையோட சொல்றேன், எங்கட சமூகத்தில் அங்க வீணர்கள் எங்க இருக்கிறாங்க? அங்கவீனர் குறபாடோட பிறந்தவங்க, குறபாடோட இருக்கிறவங்க. குர்ஆன்ல இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மென்டலி அப்செட், ஒரு கை இல்ல, ஒரு கால் இல்ல, நொண்டி, ஒரு குருடர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருடர்களையும், அதாவது டிசேபிள், அதாவது அவங்க அங்கவீனர்கள், அவர்களை கூட முதன்மைப்படுத்தினாங்க. தந்த பள்ளியில முஅஸ்ஸினாக ஆக்கினது யாரு? யாரு? ரெண்டு கண்ணும் தெரியாத புறவி குருடர் யாரு? இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா. இன்றைக்கு ஒரு குருடருக்கு வாங்கு சொல்லேலும் யாருடைய உதவியும் இல்லாத போன் இருக்குது. அதுல டைம் சொல்லும், போன் பட்டன் அமைச்சா 455 என்று சொல்லி எது சொல்லும்? போன் சொல்லும். இதை வச்சு வாங்க சொல்லேனும். நபியினுடைய காலத்துல இப்படி ஒன்றிருக்கல்ல, சூரியனுடைய ஓட்டத்தை பார்த்துத்தான், கண்ணால பார்த்துத்தான் வாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தொழிலுக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஜொப்புக்கும் யார வச்சாங்க சகமோங்க? ஒரு சாபி வச்சாங்க அப்துல்லா. இன்றைக்கு நான் தஸ்கர பள்ளியை மட்டும் மையப்படுத்தி சொல்ல இல்லை. இன்றைக்கு சொல்லுங்க பார்ப்போம், எங்கேயாவது ஒரு பள்ளி இருக்குதா அந்த பள்ளி உள்ளுக்கு ஒரு வீழ்ச்சியா இருந்த யாருக்கும் வரலாமா? பள்ளி உள்ளுக்கு ஒரு வீழ்ச்சியா இருந்த அப்படியே பள்ளி உள்ளுக்கு வரலாமா? யாருக்காவது கொஞ்சம் அடக்குறையா பிறந்துட்டா நாங்க நினைச்சிரோம் எங்கட குடும்பத்துக்கு பெரிய ஒரு முசீபத் இது, இவனுக்கு சமூகத்தை காட்டக்கூடாது, சமூகம் இவனுக்கு தெரியாது. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், அப்படி பிறந்தவங்க வாலிப பருவத்திலே முத்தாகிட்டாங்க. இதுக்கு நாங்க பொறுப்பு, சமூகத்தோட அவங்களை சேர்க்கணும், பள்ளியில அவங்களுக்கு வசதி இருக்கணும். சென்ற சனிக்கிழமை நேற்றல்ல அதுக்கு முந்தின சனிக்கிழமை பேப்பர் என் மேட்ல இருக்குது. அந்த பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, ஒத்தன் பிறந்திருக்கிறாரு, ரெண்டு கையும் இல்ல ரெண்டு காலும் இல்ல. என்ன இல்ல? ரெண்டு கையும் இல்ல ரெண்டு காலும். என்ன கையில் அவர் சொல்றாரு? அவருடைய பேச்சு, நான் அவருடைய பேச்ச ஒரு வீடியோ கிளிப்ல கூட பார்த்தேன். அவர் சொல்றாரு, ரெண்டு கையும் இல்ல ரெண்டு காலும் இல்ல, ஆனா ஒரே இல்லை, ஆனா ஒரே இல்லை. உங்களுக்கு தெரியுமா நீச்சல் அடிக்கிறாரு எப்படி நீளம்? கை இல்லாம நீளாமா? கால் இல்லாம நீச்சல் அடிக்கணுமா? அவர் நீளாரு, கையில் இல்ல காலில் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸுக்கு முன்னால் ஸ்பீச் கொடுக்கிறாரு. கையில் இல்ல காலில் இல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறாரு. கையும் இல்ல காலும் இல்ல, வாயால எழுதுறாரு. நீங்க எடுத்து பாருங்க பேப்பரை, முழு பிக்சரோட சேர்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி பேசுறார், எப்படி கதைக்கிறார். அவர் சொல்றார், ஒரு நாளும் சொல்ல வேண்டாம், டிக்ஷனரியிலிருந்து எடுத்து போடுங்க டிசேபிள் என்ற வார்த்தையை, டிக்ஷனரி கொண்டு வாங்க டிஃபரன்ட்லி ஏபிள் என்ற வார்த்தையை. பதினெட்டாவது வயதுல ரெண்டு கண்ணையும் இழந்தாங்க, ஆனால் மௌத்தாகும் வரைக்கும் சவுதி அரேபியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி தான் தாருல் இஃப்தா. அந்த தாருல் இஃப்தாவுடைய முக்தியாக இருந்தார். நான் என்ன சொல்ல வாங்கினா, அப்படிப்பட்ட மக்களுக்கு பள்ளி நடந்திருக்கு. இந்த புத்தர் கம்பு ஊண்டி ஊண்டி பள்ளிக்கு வந்தாரு. என்ன நதீஸ், இத கலவிதீங்களா? எல்லாருக்கும் சொந்தமான பள்ளி, எல்லாரையும் உள்வாங்குற பள்ளி. அதோட எனவே பள்ளி வாயு சொல்லக்கூடியது, சமூகத்துல பள்ளியை விட்டு சமூகத்தை பிரிக்கவும் முடியாது, சமூகத்தை விட்டு பள்ளியை பிரிக்கவும் முடியாது. எப்ப பிரிப்போமோ அன்றைக்கு பிரச்சனை வரும், அன்றைக்கு பிரச்சனை. கல்யாணத்தை மட்டுமல்ல பள்ளி உள்ளுக்கு செய்யணும், சமாதானமும் பள்ளி உள்ளுக்கு தான், கவுன்சிலிங் பள்ளி உள்ளுக்கு செய்தோம். கணவன் மனைவியில பிரச்சனை, உடனே டிவோர்ஸ் இல்லவாப்பா. கணவன் மனைவியில பிரச்சனை, உடனே டிவோர்ஸ் இல்ல. நான் சொல்றேன், நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஊர்லயும் நூற்றுக்கணக்கான டிவோர்ஸ் நடந்திருக்குது. எனவே வாழ்க்கையில நல்லா ஞாபகம் பள்ளிய சென்டர் ஆக்குங்கோ, பள்ளிய பிரிந்தவாரம், பள்ளி எல்லருக்கும் சொந்தமானது. பள்ளியில நடக்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் எந்த ஒரு உம்மத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு அமலும் செய்யமான. இந்த உம்மத்து இந்த பள்ளியில ஒன்று சேர இல்லைன்னா எங்களுக்கு ஒன்று சேர வேற இடம் இல்லை. இந்த உம்மத்தை பள்ளியுள்ள கொண்டு சேர்க்க ஏறாண்டா வெளியே எங்களுக்கு ஒன்று சேர்க்க முடியாது. எனவே மிக தெளிவாக பசீரத்தோட சொல்றேன், நபியுடைய காலத்துல இந்த பள்ளி வாசல் எப்படி இருந்துச்சுதோ அப்படிப்பட்ட பள்ளிகளாக இந்த பள்ளியாக்கணும். அதுல மிக முக்கியமான ஒன்று தான் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி, மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி. பைத்துல் மால் ஆரம்பிச்சுட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் கடன் வாங்க ஏழு மண்டு யாரும் நினைக்கிறதில்ல. நான் இன்றைக்கு நீயத்து வச்சோனும் கடன் இல்லாம வாழ பணம் போட்டாங்க. என்ன செய்யணும்? பார்மசி திறந்த அர்த்தம் என்ன பாப்பா? நாங்கள நோயாளி ஆகணுமா? பார்மசி திறந்த அர்த்தம் என்ன? நாங்கள நோயாளி ஆகணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்?
பார்மசி திறந்த அர்த்தம் என்ன? நல்ல ஒரு டாக்டர் சார் திறந்திருக்கிறது என்ன அர்த்தம்? நாங்களும் நோயாளி ஆகணும், அவர்கிட்ட மருந்துக்கு போகணும், அவருக்கு பில் கட்டணும், அப்படியா? அவர் மாமல்லோரப்பால் நாங்க சொல்லணும், அவர் துவால்ல ஓடி உதாரணமாக இந்த சாவு பட்டி இருக்கிறே, சாவு பட்டி என்ன சாவு பட்டி இருக்கிறானே, அவனும் காலையில கடையத்தரவுக்குள்ள பிரிந்த போட்டுட்டு அவனும் என்ன இது சாம்பிராணியை போட்டு அவனும் போயிட்டு கையை தூக்கி கும்பிட்டுட்டு இன்னைக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், இன்னைக்கு 10 பேர் வரணும், என்ன செய்யணும், ஒரே இடத்துல 2 வாகனம் முட்டிப்பட்டு 50 பேர் மவுத்தாகணும், ஒரு ஹோல்சலா என்ன செய்யணும், நானும் பொட்டி கொடுக்கணும் என்றது யாட்டுவா யாட்டுவா? அதுக்கு நாங்க ஆடி செல்ல பொருளை வாப்பா, அது மாதிரி தான் இந்த பைத்துல் மால். இந்த பைத்துல் மாலுக்கு நாங்க உதவி செய்வோம், பைத்துல் மாலுடைய தொகையை பெருக்குவோம். ஆனா நாங்க நியத்து வச்சோட இந்த பைத்துல் மால்கிட்ட நான் கை நீட்ட மாட்டேன், இந்த கை ரப்பிடத்துலதான் நிறுத்தாமா. இந்த உம்மத்து நல்லா விளங்கி கொடுத்த விஷயத்தை பைத்துல் மால் ஆரம்பிச்சிருக்குது, நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் தருவாங்க. எனவே எங்க எல்லா தேவைக்கு நீங்க போகும்னு ஐந்து சிறுத்தாயும் நாங்க எப்ப நீக்கோனா நான் ரப்பிடத்துலதான் கேட்பேன், ஆனா நான் பைத்துல் மாலுக்கு உதவி செய்வேன், இதை கட்டி எழுப்புவேன், இதை பெருசாக்குவேன். இந்த கையில் ஒரு புத்தகம் இருக்குது, நான் நேற்று இதை பற்றி விளம்பரம் ஞாபகப்படுத்துகிறேன். இது சம்மாந்துர அல் நஸ்ரத் இஸ்லாமிய சொல்லக்கூடிய ஒரு சம்மாந்துரைக்கு சொந்தமான ஒரு பைத்துல் மால் ஒன்றியத்தினுடைய அக்கௌண்ட்ஸ். இது அமானியமாக தரப்பட்டிருக்கிறது, இது யாரும் கேட்டவான இதுல அவங்க சொல்றாங்க. 2009 ஜனவரி தொடக்கம், 2009 டிசம்பர் 31 வரைக்கும் 426 மில்லியன் ரூபாய் பொறுமதியான பணம் டிரான்சாக்ஷன் இருக்கிறாங்க. 426 மில்லியன் அப்ப எவ்வளோ, எத்தனை கோடி? 42 கோடி 60 லட்சம். இது ரஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இதுவரைக்கும் அவங்க பவுன் புரோக்கரின் சென்டராக கூட ரிஜிஸ்டர் பண்ணல, இது அவங்க செஞ்ச பணம். தங்கமாக இருக்குது கிட்டத்தட்ட 40 கிலோக்கு மேல. இத வளவுக்கும் ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கும் மாசம் ஒரு அமௌண்ட் நான் இதுக்கு கொடுக்கிறேன், ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற பணத்தில் இதுக்கு நான் கொடுத்துடுறேன். நல்லது நடக்கட்டுமே, நல்லது ஆகட்டுமே, நல்லது வாழட்டுமே, பின்னால் இதை செய்வோமே. எனக்கு பெரிய தொகை கடன் கொடுக்கேதா, நீங்க துருக்கிற பெரிய தொகையில ஏதோ துணியாக இருக்கட்டுமே. சுபஹானல்லாஹ், அந்த நோக்கத்துல அந்த மனப்பான்மையில என்ன செய்ய பாருங்க தெரியுமா, அள்ளி கொடுங்கோ அல்லாஹ் அள்ளி தருவான், எண்ணி கொடுத்தா அல்லாஹ் எண்ணி தருவான், அள்ளி கொடுங்கோ அல்லாஹ் அள்ளி தருவான். அல்லாட படைப்பினங்களுக்கு உதவி செய்யறத போல அல்லாவுக்கு விருப்பமான ஒன்று வேறொன்றுமே இல்லை. சில மக்கள் புகாரில் வரக்கூடிய விவாதத்தில் இருக்கிறது, ஒருவர் கிணத்துக்குள்ள இறங்கினால தண்ணி குடிக்கிறதுக்கு அவரோட கையில பாலி ஒன்று விருக்கல்ல, புகாரில் வார விவாதத்தில் கையில பாலி ஒன்று விருக்கல்ல, கிணத்துள்ளுக்கு இறங்கி கையால அள்ளி தண்ணி குடிச்சிட்டு மேல வந்தாரு. மேல வந்தா ஒரு நாய் தந்த நாக்க வெளியே போட்டுக்கொண்டு தண்ணி தேடுது. ஒரு கையோ பாவமே ஒரு எண்ணம் வந்துச்சு, என்ன தெரியுமா செஞ்சாரு? ஹதீஸ் இப்படியே வந்திருக்குது, கிணத்துள்ளுக்கு இறங்கி தந்த கால போட்டிருந்த மோசா இருக்குது தோல் அதை கலட்டி அதுல தண்ணி அப்படியே நிறச்சிக்கொண்டு தந்த வாயால கவ்விக்கொண்டு வெளியே வந்து அந்த நாய்க்கு தண்ணியை கொடுத்தாரு. ஆனா நாய்க்கு தண்ணி குடிக்க இயலாது, அந்த தண்ணியை கொட்டின அந்த பூமியில அந்த ஈர மண்ணை நாய் தின்னுது. அல்லாஹ் நடி சொன்னாங்க, இதை பார்த்து கொண்டிருந்த அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை வாங்கி வாங்கிட்டான். படைப்பினங்களை உதவி செய்வோம், நாய்க்கு உதவி செஞ்சா தண்ணி சொர்க்கம் உண்டா? இந்த ஏழைகளுக்கு பட்டியுட்டு மக்களை பாதுகாக்கும். நான் முந்த நாள் சும்மால கூட சொல்லி காட்டினேன், எங்க பணக்கார வர்க்கத்துடைய பணம் பேங்க்ல இருக்குது, சேவிங் அக்கவுண்ட்ல, அல்லது கொஞ்சம் பேருடைய பணம் கரண்ட் அக்கவுண்ட் இருக்குது. நாங்க சொன்னோம் எங்களுக்கு சேஃப்டி இல்லை, எங்களுக்கு பாதுகாக்கலாம், எங்களை சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இது, மேல் மிச்சமான ஃபண்ட் இப்ப மிச்சம் காசு எங்கட பேங்க்ல தான் இருக்குது, எங்கட காசை கொண்டு பேங்க்ல வச்சிருக்கிறோம், பாதுகாப்புக்காக வேண்டி. இது பணக்கார வர்க்கம். அதே ஊரை சேர்ந்த ஏழைகள் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் பொழுது தங்க நகையை வச்சு போட்டு பணத்தை மட்டிக்கு வாய்ப்புக்கு வராங்க. இது யார்ட பணம் தெரியுமா உங்களுக்கு? ஏண்ட பணம். இது ஏண்ட பணம்? நான் உறுதியா சொல்லுவேன், மிக தெளிவா சொல்லுவேன், எங்கட பணத்தை கொண்டு பேங்க்ல வைச்சோம் சேஃப்டி பாதுகாப்புக்கு, எங்க நோக்கம் இல்ல வட்டி வாங்குறது, அதை நாங்க அங்க வச்சிருக்கிறோம் கரண்ட் அக்கவுண்ட்ல அல்லது சேவிங் அக்கவுண்ட்ல அல்லது சிடி அக்கவுண்ட்ல அல்லது என்ஆர்எஸ்சி அக்கவுண்ட்ல அல்லது ஃபாரின் கரன்சி அக்கவுண்ட்ல எத்தனையோ அக்கவுண்ட் இருக்குது, எந்த அக்கவுண்ட்ல வைத்தேனும் நாங்க வச்சோம் சேஃப் கீப்பிங், இது பத்திரமா இங்க இருக்கட்டும் என்று சொல்லி அங்க வச்சிட்டோம். எங்களை ஊர்ல உள்ள ஏழை என்ன செய்றாங்க தெரியுமா? யாருக்கு பேசப்பா கையிட்ட யாரு தர போறாங்க, ஒன்றும் செய்யலாம், இந்த பேங்க்ல கொண்டு இந்த வேண்ட புஸ்தகத்தை வச்சுட்டு நாங்க 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு வந்துடுவோம். அவன் பேப்பர்ல போடுறான், டிவியில ரேடியோல சொல்றான், உனக்கு தள்ளி தேவைப்பட்டா நகைக்கு பார்த்துக்கோ, நீக்காதே, நீ பாதிக்கிற வயந்த புஸ்தகத்தை தொடர்ந்து வச்சுட்டு நீ வாங்கி கொண்டு பேசுற புரிய வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வராரு. நாங்க வியாபாரத்துக்கு வட்டி வாங்க போனா 12%, அந்த ஏழைகள் வட்டி வாங்க போனா 20%. நான் உங்களுக்கு வங்கி துறையில படிச்சுட்டு சொல்றேன், இன்றைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை இந்த வங்கிகள் உறிஞ்சி குடிக்குது, உறிஞ்சி குடிக்குது. சில ஊர்களுடைய அக்கவுண்ட் நான் பார்த்திருக்கிறேன், சில ஊர்களுடைய பேங்க் அக்கவுண்ட். சுபஹானல்லாஹ், நாங்க ஒவ்வொருத்தரும் பழகோணும், நாங்க ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளணும், யாருகிட்டையும் கை நீட்ட மாட்டோம், நாங்க ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளணும், எந்த ஏண்ட பணத்துல மத்தவன் வாழணும், இது ரெண்டும் வரணும். நாங்க நினைச்சோனும் ஏழைகள் நினைச்சோனும் நாங்க யாருகிட்ட கை நீட்ட மாட்டோம், அவ்வாறத்துல மட்டும்தான் கை நீட்டுவோம். பணக்காராக்க நினைச்சோனும் ஏந்த பணத்துல ஏந்த ஊர் வாழணும், இது ரெண்டும் சரியா வந்தா அந்த ஊருக்கு பேர் முஸ்லீம் கிராமம், அந்த ஊருக்கு பேர் இஸ்லாமியர் வாழக்கூடிய கிராமம். எனவே இந்த தஸ்கரில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பைபிள் மால் தயாமத்து வரைக்கும் இஹ்லாஸோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷ அழகான ஒரு நிறுவனமாக இது வாழ வேண்டும், இதை வாழ வைக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. இந்த காத்திரமான இந்த முக்கியமான இந்த வட்டி ஒழிப்பு வட்டியை இல்லாமக்களுக்கான முதல் படி இந்த வேலையில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அத்துணை பேரையும் அல்லாஹ் பொருத்திக் கொள்வானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்படிப்பட்ட காத்திரமான வேலைகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பங்காளிகளாக ஆக்கி வைப்பானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல வேலைகளை செய்துவிட்டு மன்னரையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கு தந்து நம் அனைவருடைய முடிவையும் நல்லதாக்கி